السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லா வண்ட அல்லாஹின் பேரால் ஆரம்பம் செய்கிறேன். அண்ணலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பக்காரர்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்புகொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அதனால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளிலும் அவனது ஏவல்களுக்கு கட்டுப்பட்டு அவன் விளக்கியவற்றை விட்டும் தவிழ்ந்து நடக்குகின்ற ஒரு சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறான். அவனால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளும் அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு தங்களது செயல்பாட்டை அமைத்துக் கொண்ட போதிலும் அல்லாஹு தஆலா மனிதனிடத்திலிருந்துதான் அந்த வழிபாடை மிகவும் மிகவும் எதிர்பார்க்கிறான். மனிதனது வாழ்வு இறைவனுக்கு முழுமையாக அடிபணிந்ததாக இருக்கிறதா என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். மனிதன் அல்லாது மற்ற அனைத்துமே இறைவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது, இறைவனுடைய வழிபாட்டில் தான் இருக்கிறது. அல்லாஹ் திருமறையிலே சொல்வது போல, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அது எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்விற்கு வகுத்து கொடுத்தானோ அதிலிருந்து ஒரு முடி அளவு கூட அது நகர்வது கிடையாது. அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த அதே வட்டப்பாதையில் தான் அது சென்று கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு மனிதனுடைய முடி அளவுக்கு அது தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டாலும் நகர்ந்து கொண்டாலும் இந்த உலகம் அழிந்துவிடும். உலகில் இருக்கிற மனித சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த வரைவு, அது மட்டுமல்ல, இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்பினங்களும் இறைவனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலகி போவது கிடையாது. அவன் வகுத்த எல்லையிலிருந்து அது மீறுவது கிடையாது. ஆனால் மனிதன் தான் முழுக்க முழுக்க இறைவனை மீறி செயல்படுகிறான், வாழுகிறான். ஆனால் அல்லாஹ் யாரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால், அந்த கட்டுப்பாடு மனிதனிடத்திலிருந்து வர வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறான். அதுதான் நடப்பதில்லை. மனிதன் அல்லாத மற்ற அனைத்துமே இறைவனுக்கு வழிபட்டு நடக்கின்றன. இந்த ஒரு உணர்வு அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட வேண்டும், அவன் செயலிலே அது கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ரமலான் மாதத்தில் நோன்பை அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கடமையாக்கி இருக்கிறான். திருமறையிலே அல்லாஹ் சொல்லுகிற போது எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லுவான், எதற்கு காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் அல்லாஹால எதையுமே நமக்கு ஏவுவது கிடையாது, எதையுமே செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவு விடுவது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், ஆனால் அந்த காரணங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டான். தொழுங்கள், அகீமு ஸலாத்த, தொழுகை நிறைவேற்றுங்கள், ஆத்து ஸகாத்த, ஸகாத்தை கொடுங்கள், அவ்வளவுதான். எதுக்காக கொடுக்க வேண்டும், எதுக்காக தொழுக வேண்டும் என்ற காரணத்தை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டான். சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் அவனுக்கு கிடையாது. ஆனால் நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது ஈமான் கொண்டவர்களே குத்திபாலைக்கும் உங்களுக்கு நோன்பு கடனாக்கப்பட்டிருக்கிறது. முன்னோர் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மீது எப்படி கடனையாக்கப்பட்டதோ அதுபோலத்தான். தொழுக்கு அப்படி சொல்லல, உங்களுக்கு முன்னால் இருந்தவங்க எல்லாம் தொழுகாங்க அதனால் நீங்களும் தொழுங்க அப்படி சொல்லல. உங்களுக்கு உங்களது முன்னோர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல உங்களின் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு தெரியுமா? அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்ச முடிவுகளாக ஆக வேண்டும் என்பதற்காக. இறையச்சம் என்று சொன்னால் இறைவனுக்கு கட்டுப்படுதல் என்று பொருள், முழுக்க முழுக்க கட்டுப்படுதல். இறையச்சம் என்பதற்கு விரிவான விளக்கமான விரிவுரைகள் எல்லாம் உபசரங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இறையச்சம் என்றால் அது என்ன, அதனுடைய பக்குவம் என்ன என்பதையெல்லாம் விரிவாக எழுதியிருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இறைவன் எதை ஏறி இருக்கிறானோ அவைகளை ஏற்று நடப்பதும், இதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு விலகி நடப்பதற்கு பெயர் தான் இறையச்சம் என்பது. அந்த இறையச்சம் நோன்பின் மூலமாக ஏற்படுகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நோன்பு வைக்கிற போது இறையச்சம் உண்டாகிறது. ஒரு மனிதன் தொழ வேண்டும் என்று சொன்னால் அவன் இறையச்ச முடிவனாக இருந்தால்தான் தொழ முடியும். இறையச்சம் இல்லாத யாரும் தொழ முடியாது. எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம், ஜக்காத்து கொடுப்பதே கிடையாது. தொழுகிறார்கள், அஜி செய்திருக்கிறார்கள், ஜக்காத்தை நிறைவேற்றுவதில்லை. ஏனென்றால் இறையச்சம் இல்லை. இறையச்சம் இருந்தால்தான் ஒரு மனிதன் தொழ முடியும், ஜக்காத்து கொடுக்க முடியும், ஹஜ்ஜி செய்ய முடியும், இன்ன பிற நன்மையான காரியங்களை செய்ய முடியும். ஆனால் அந்த இறையச்சத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நோன்பு வேண்டும். நோன்பு இறையச்சத்தை ஏற்படுத்தும், உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய பயத்தை உண்டாக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நோன்பு வையுங்கள், அது உங்களின் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு ஹதீஸில் இப்படி சொல்வார்கள், யா மாஷர ஷபாப், ஓ வாலிப கூட்டமே, மனிஷதா மின்குமுல் பாத ஃபலியதஸவ்வஜ், உங்களுக்கு திருமணம் முடித்து அந்த மணப்பெண்ணுக்கு தேவையான செலவினங்களை அதற்குரிய அத்தனை விஷயங்களையும் உங்களால் நிறைவேற்ற முடியும் என்று அந்த சக்தி உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். திருமணம் முடிப்பதற்கென்று ஒரு ஆற்றல் தேவை இருக்கிறது, ஒரு சக்தி தேவை இருக்கிறது, ஆண்மை இருக்க வேண்டும், அதோடு அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்குரிய அந்த வலிமையும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். வமல்லம் யஸ்தத்ய, அப்படி நீங்கள் அந்த சக்தி பெறவில்லை என்று சொன்னால், அந்த பெண்ணை உங்களால் வைத்து காப்பாற்ற முடியாது என்ற இயலாமை உங்களுக்கு இருக்குமானால், அழகி பிசவும் நோன்பை கொண்டு நீங்கள் கடைபிடியுங்கள், நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டு சொன்னால் பயன் அளவு விஜாவும் அந்த நோன்பு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும். மனிதனது ஆசைகளை அது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும். நோன்பிற்குத்தான் அந்த சக்தி இருக்கிறது. ஒரு நோன்பாடு பொய் சொல்வதற்கு யோசிப்பான், ஒரு நோன்பாடு தவறான காரியங்களை செய்வதற்கு, தவறான காரியங்களை ஈடுபடுவதற்கு அவன் சிந்திப்பான். அவ்வளவு சீக்கிரம் அவனுடைய மனம் இடம் கொடுக்காது. எனவே நோன்பு இறைச்சத்தை உண்டாக்கும், இறைச்சத்தை இறைச்சியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். வெறுமனே உங்களை பட்டினி போட்டு உங்களை தாகித்திருக்க வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஆசை இல்லை. இறைவனுடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், என்னை பற்றி அச்சம், இறைவனை பற்றி அச்சம் உங்களது உள்ளத்திலே உண்டாக வேண்டும். எனவேதான் நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவார். ஒரு மனிதனுடைய இறையச்சம், அவன் இறையச்சம் உள்ள மனிதன் என்பதனை எப்படி அறிந்து கொள்வது, அதனுடைய அடையாளங்கள் என்ன என்பதை பற்றிய விளக்கங்களை சொல்கிற போது ஏழு விதமான காரியங்களை இங்கே சொல்லி காட்டுவார்கள். ஒன்று, முதன்மையானது மனிதன் தன்னுடைய நாவை பாதுகாப்பது. பொய்யான வார்த்தைகளை பேசுவதை விட்டும், அவதூறு சொல்வதை விட்டும், புறம் பேசுவதை விட்டும், மற்றவர்களை திட்டுவதை விட்டும், ஏசுவதை விட்டும், பிறர்களை சபிப்பதை விட்டும், இது போன்ற எல்லாம் இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறோம். அத்தனை காரியங்களையும் அகற்றி தன்னுடைய நாவின் மூலமாக பேசுகிற போது நல்லதை பேச வேண்டும், இறைவனை திக்ர் செய்ய வேண்டும், இறைவனை நினைவுபடுத்துகின்ற பேச்சுக்களை பேச வேண்டும், திருக்குர்ஆனை ஓத வேண்டும், பெருமானார் சொல்லாசனை பொன்மொழிகளை சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நாவு வேண்டும், அப்படிப்பட்ட நாவு. அந்த வார்த்தைகளே அந்த நாவு ஈரமாக வேண்டுமே தவிர தேவையற்ற பேச்சுக்களை பேசுகின்ற போது இரையச்சமில்லை என்பதை எடுத்து காட்டுகிறது. எவ்வளவு பேச்சுகள் பெருமானார் செல்லாமல் சொல்லி காட்டுவார்கள். ஒரு மனிதனுடைய பாவங்கள் மலைகளை போன்று சேர்வதற்கு காரணமே அவருடைய பேச்சுக்கள் தான், நாவு தான். நாவின் மூலம் தான் அதிகமான தீமைகளை அவன் பெற்றுக் கொள்கிறான், சேர்த்து விடுகிறான். நாவை பேணி வாழ்ந்தால் இரையச்சம் உள்ளவன் என்பதற்கு அது அடையாளம். இரண்டாவதாக வயிறு, வயிற்றுக்குள்ளே போகிற பொருள் சுத்தமானதாக இருக்க வேண்டும். சுத்தமான பொருள் போனால்தான் நமது எண்ணங்களும் சுத்தமாகும். நல்ல நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தவறான பொருள்கள், அறமான பொருள்கள் உள்ளே போகிற போது அதன் மூலம் விளைகிற எண்ணங்களும் சிந்தனைகளும் தவறான சிந்தனைகளாகவே அமையும். எனவேதான் குழந்தைகளுக்கு கூட நீங்கள் ஹராமான உண்ண கொடுக்காதீர்கள், சாப்பிட கொடுக்காதீர்கள். ஹராமான பொருளின் மூலம் அந்த ரத்தங்களை ஊற வைக்காதீர்கள், அதனுடைய சதைகளை முளைக்க வைக்காதீர்கள். காரணம், அது வாலிப பருவத்தை அடைகிற போது அதனுடைய சிந்தனைகளும் அதனுடைய போக்கும் அதனுடைய எண்ணங்களும் தப்பான வழியிலே போய்விடும். உள்ளே போகிற பொருளை கவனித்து அனுப்ப வேண்டும். அல்லாஹ்வுத்தஆலா ஹலாலாக்கிய விஷயங்களை எது ஆபமாக்கி இருக்கிறான் அது மட்டுமே உள்ள போகிற அளவுக்கு நம்முடைய உள்ள பத்தன் என்கின்ற அந்த வயிற்றை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது இரண்டாவது அடையாளம். மூன்றாவது, பார்வையை பாதுகாத்துக் கொள்வது. எந்த காட்சிகள் இறைவனை நினைவுபடுத்துமோ, எந்த காட்சிகள் நமக்கு படிப்பினை உண்டாக்கி தருமோ அந்த காட்சிகளை தவிர்த்து மற்ற தவறான காட்சிகளை, தவறான எண்ணங்களை தூண்டுகின்ற காட்சிகளை, தவறான தூண்டுதல்களை ஏற்படுத்துகின்ற காட்சிகளை பார்க்காமல் கண்களை பாதுகாத்துக் கொள். மூன்றாவது, கரம். அநியாயமாக கரங்களை நீட்டுவது, பிறர்களை அடிப்பது, துன்புறுத்துவது, அல்லது திருடுதல், மோசடி செய்தல் போன்ற செயல்களுக்காக கரங்களை நீட்டாமல் கரங்களை பாதுகாத்துக் கொள்வது. ஐந்தாவது, இரு பாதங்களையும் இரு கால்களையும் தப்பான வழிக்கு செலுத்தாமல் பாதுகாத்துக் கொள்வது. ஏழாவது, உள்ளத்தை பாதுகாப்பது. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான செயல்தான், ஆனால் இறையச்சம் வந்துவிட்டால் இவைகளே சாகிவிடும். யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்பட்டு விடுகிறதோ அவர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் மிகவும் லேசானதாக ஆகிவிடும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளாக இருக்கிற பகை உணர்வு, குரோதம், பொறாமை, தீய எண்ணங்கள், வீண் சந்தேகம், கற்பெருமை, அகம்பாவம் போன்ற இது போன்ற செயல்களிலிருந்து உள்ளத்தை காப்பாற்றிக் கொள்வது. ஏழாவது, அல்லாஹ்வுத்தஆலா எதையெல்லாம் ஏறி இருக்கிறானோ, அவனுக்கு வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அந்த விஷயங்களிலே கண்ணும் கருத்துமாக இருந்து பயத்தோடு செயல்படுவது. இந்த ஏழு அம்சங்களும் யாரிடத்தில் இருக்கிறது அவர் இரையச்சம் உள்ளவர் என்பதற்கு அடையாளமாகும். இவைகள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உபய் பின் காஃப் ரலியல்லாஹு இடத்திலே ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இரையச்சம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். தக்குவா என்று சொன்னால் என்ன? அந்த தக்குவா என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையே தவிர்த்திருத்தல், பாதுகாத்தல் என்று பொருள்தான். மனிதன் தன்னுடைய எல்லா தீய செயல்களிலிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்வது. உபயமனுக்கு ஆதரவில்லாமல் விளக்கம் சொன்னார்கள். உமர் பின் கத்தாப் அவர்களை பார்த்து, நீங்கள் எப்போதாகிலும் நிறைய முற்கள் நிறைந்திருக்கிற பாதையிலே நடந்து போயிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். நான் நடந்து போயிருக்கிறேன். அப்போது எப்படி நடப்பீர்கள்? எப்படி நடப்பேன்? என்னுடைய உடலிலே அல்லது என்னுடைய ஆடையிலே முற்கள் பட்டு கிழித்து விடக்கூடாது, அது குத்தி ரத்தம் வந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி மிகவும் எச்சரிக்கையாக கவனத்தோடு நான் செயல்படுவேன், நடப்பேன். இரையச்சம் என்பதும் அப்படித்தான். வாழுகிற போது தப்பான விஷயங்களிலே எப்படி நாம் முற்களை போன்று பயப்படுகிறோம், அஞ்சுகிறோமோ, அதுபோன்று தவறான விஷயங்கள் என்று வருகிற போது அவைகளை கண்ணும் கருத்துமாக இருந்து அஞ்சி வாழ்வதற்கு பெயர்தான் இரையச்சம் என்று விளக்கினார்கள். அந்த இறைச்சம் என்பதுதான் இல்லாமல் போய்விட்டது. ஒரு மனிதனுடைய இபாதத் என்ற வணக்கத்திற்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் உயிரோட்டமாக இருப்பது இறையச்சம் தான். இறையச்சம் இருந்தால் இந்த பூமியிலே குழப்பங்களை உண்டாகாது, பிரச்சனைகளை உண்டாகாது, ஒருவருக்கு ஒருவர் அநீதம் செய்கிற நிலை வந்துவிடாது, ஒருவரை ஒருவர் கண்டபடியெல்லாம் பேசுகிற நிலை வந்துவிடாது, எல்லாமே அமைதியாகிவிடும். ஆனால் அந்த இறையச்சம் தானே மனிதர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. அதற்குத்தான் அல்லாஹ் இது போன்ற நோன்பை நமக்கு கடமையாக்கி தந்திருக்கிறான். இப்ரமர் இல்லாத்தாலும் அவர்கள் ஒரு நாள் பிரயாணத்தில் இருந்தார்கள். ரமலான் அல்லாத காலம், நோன்பு பிடிக்கிற காலம் அல்ல அந்த காலம். பிரயாணத்தில் இருக்கிற ஒரு ஒரு இடத்துல உணவு உண்ணுவதற்காக வேண்டி ஒரு சுப்ராவை விரித்து அதில் உணவு பண்டங்கள் எல்லாம் எடுத்து வைத்து அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். கூட இருப்பவர்களும் உணவுக்காக வேண்டி சாப்பாடு உட்கார்ந்திருந்தார்கள். எதிரே ஒரு இடையன் சிறு பையன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். கடுமையான வெயில் காலம், அது மலையடிவாரத்திலே கடுமையான வெப்பம் இருக்கிற பகுதியிலே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அந்த சிறுவனின் மீது இறக்கப்பட்டு இப்னு உமர் அல்லாஹ்வர்கள் அந்த சிறுவனை அழைத்து வரும்படி சொன்னார்கள். அவன் அழைத்து வரப்பட்டான். அவனிடத்திலே சொன்னார்கள், எங்களோடு உட்கார்ந்து இந்த உணவை சாப்பிடு என்று சொன்னார்கள். அவன் சொன்னான், இல்லை நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னான். நோன்பு ரமலானுடைய மாதம் அல்ல, அது சாதாரண காலம், நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னான். அப்படியா, இந்த வெயில் காலத்திலா, அதிலும் இந்த மலையடிவாரத்திலே இவ்வளவு கொளுத்தும் வெயிலிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டு மொட்டை வெயிலிலே நீ மேய்த்துக் கொண்டிருக்கிறாய், இப்போது நோன்பு பிடிப்பது எவ்வளவு சிரமம், இந்த காலத்திலா நோன்பு வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். அந்த சிறுவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? எஜமானரே, அவன் ஒரு அடிமையாக இருக்கிறான் ஒரு மனிதனிடத்திலே. அவன் சொன்னான், இந்த வயலுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள், இந்த வயலை பற்றி இவ்வளவு பிரதானமாக பேசிக் கொள்கிறீர்கள், ஆனால் கியாமத்து நாளில் அல்லாஹ்வுத்தால நிற்க வைப்பானே அந்த நரகம், அந்த சூட்டை குளிர்ச்சியாக்குவதற்காகத்தான், அதிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் நான் நோன்பு பிடிக்கிறேன் என்று சொன்னான். எங்கே அவனுடைய சிந்தனை போய் இருக்கிறது என்று பாருங்கள். இந்த வயலை நம்மால் தாங்க முடிகிறதா, அந்த சூட்டை எப்படி தாங்க முடியும், அந்த சிந்தனையால் அவன் நான் நோன்பு பிடித்திருக்கிறேன் என்று சொன்னான். சரி பரவாயில்லை, நீ நோன்பு பிடித்துக்கோ, நான் காசு தருகிறேன், பணம் தருகிறேன், அதிலுள்ள ஒரு ஆட்டை நீ எடுத்துக்கொள், இரவிலே நோன்பு திறப்பதற்கு அதை பயன்படுத்திக்கொள் என்று சொன்னார்கள். போது அந்த சிறுவன் சொன்னான், இந்த ஆடு என்னுடையது அல்ல, என்னுடைய எஜமானர் வேறு, நான் அவரின் அடிமையாக இருக்கிறேன், நான் இங்கே அவருடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வந்திருக்கிறேன். இப்னு உமர் அல்லாஹ்வு சொன்னார், இதெல்லாம் எஜமானுக்கு தெரியவா போகிறது, ஒரு ஆடு காணவில்லை என்று சொன்னால் ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று சொல்லு என்று அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், சும்மா சோதிப்பதற்காக வேண்டி. அவன் சொன்னான், வானத்தின் பக்கம் கையை உயர்த்தி, மேலே ஒரு எஜமான் இருக்கிறானே, அவன் பார்க்க மாட்டானா என்று கேட்டான். அந்த சிறுவயதிலே அவ்வளவு அச்சம், அவ்வளவு பயம். இப்னு உமர் அல்லாஹ்வுத்தாலாவுக்கு நேராக அந்த எஜமானிடத்திலே போனார்கள். அந்த பையனையும் அந்த ஆட்டு மந்தையும் விலை கொடுத்து வாங்கினார்கள். விலை கொடுத்து வாங்கி அந்த பையனை உரிமை விட்டுவிட்டு, இந்த ஆட்டு மந்தையை நீ வைத்துக் கொள், உன்னுடைய வாழ்க்கையை நீ உயர்த்திக்கொள் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள். இது மாதிரியான ஒரு இறையச்சம் தான் மனிதர்களிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி அச்சம், சதாவும் அவனை பற்றி அச்சம். அந்த அச்சம் இருந்தால் நாம் தவறு செய்வதற்கு நமக்கு நிலைமை ஏற்படாது. அது மட்டுமல்ல, இறையச்சம் என்பது வெறும் தொழுகையில் மட்டும் இருப்பதாக கருதிக்கொள்ளாதீர்கள். இறையச்சம் என்று சொன்னாலே பாவங்களை விட்டு விலகுவதுதான். தொழுகை என்பது இருக்கிறது பாருங்கள், நோன்பை தவிர அத்தனையுமே செய்வது, தொழுகையிலே குனிதல், நிமிருதல், உட்காருதல், எலும்பிடித்தல் எல்லாமே இருக்கிறது செயல். சதக்கா செய்வதாக இருந்தாலும் அப்படித்தான், ஹஜ் செய்வதாக இருந்தாலும் அப்படித்தான். நோன்பு என்பது செய்வதல்ல, விடுவது. எதையெல்லாம் மற்ற நேரங்களிலே நமக்கு ஆகுமானதாக இருந்ததோ அத்தனையுமே விடுவது. உண்ணுதல், படுவதல், உடலுறவு கொள்ளுதல், தவறான பேச்சுக்களை பேசுவது, எல்லாத்தையுமே விட்டு விடுவது என்பதற்கு பெயர்தான் நோன்பு. ஒரு மனிதனிடத்திலே செய் என்று சொன்னால் செய்து விடுவான், அது அவனுக்கு சிரமமே இல்லை. உனக்கு ஒரு காரியம் நடைபெற வேண்டுமா, நீ 3 மணிக்கு எழுந்து தாய் தொழுது 40 நாள் தொழுதுவா என்று சொன்னால் அதை செய்து விடுவான். 1000 ரகாத்துகள் என்று தொழுது என்று சொன்னால் தொழுது விடுவான். விட்டுவிடு என்று சொன்னால் அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு சின்ன தவறும் கூட அவன் பழக்கப்பட்டு போய்விட்டால் அந்த தவறிலிருந்து அவன் விடுவது என்பது அவனுக்கு ரொம்ப சிரமமாகிவிடும், விட முடியாது. எத்தனை பேர்களை பார்க்கிறோம், சாதாரணமாக இந்த புகைப்பிடிப்பவர்கள் அந்த புகைப்பழக்கத்தை விட முடிகிறதா? எத்தனை எத்தனை வகையான சூதாட்டங்கள் ஏற்பட்டு விட்டன. சூதாட்டங்களில் ஈடுபடுகிறவர்கள் அந்த சூதாட்டத்தை விட முடிகிறதா? முன்பெல்லாம் சூதாட வேண்டும் என்று சொன்னால் கிளப்புகளுக்கு போக வேண்டும், சூதாடுகின்ற இடங்களுக்கு தேடி போக வேண்டும், ரேஸ் நடக்கக்கூடிய இடங்களுக்கு தேடி போக வேண்டும். இப்போது கையில் வைத்திருக்கக்கூடிய செல்போனில் வைத்துக் கொண்டே சூதாடலாம். அவ்வளவு நவீனம் வந்துவிட்டது. செல்போன்ல நம்பர் அமைத்து 3 நம்பர் இது வந்தா இவ்வளவு பரிசு, 1 நம்பர் போனல்ல. எவ்வளவு நூதனம் வந்துவிட்டது பாருங்கள். கிரிக்கெட் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், இந்த டீம் ஜெயிக்கும், இதுக்கு இவ்வளவு ரூபா பந்தயம், இந்த டீம்ல இருக்கிற இவன் இத்தனை கோர்ஸ் பண்ணி எடுப்பான், அதுக்கு இவ்வளவு பந்தயம் என்று சொல்லி டிவியை பார்த்து கொண்டே சூதாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை கூட இவர்களால் விட முடியவில்லை. விட முடியாத விஷயமா அது? சாதாரணமான ஒன்றுதான், அதை கூட விட முடியாத ஒரு நிலை இருக்கு. பழக்கப்பட்டு போய்விட்டான். இங்க அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லாத்தையும் விடு, எல்லா ஹராமான செயலையும் விடு. நோன்பு விட்டு விட்டார். ஹராமான செயல் மட்டுமல்ல, ஹலாலான செயலையும் விட்டுவிடு. குடிப்பதை விட்டுவிடு, அதாவது அருந்துவதை, நீர் அருந்துவதை, சாப்பிடுவதை, உடலுறவு கொள்வதை எல்லாத்தையுமே விட்டு விடுவது. இப்படி விட்டு பழகி போய்விட்டோம் என்று சொன்னால், இது போன்ற ஆகுமான விஷயங்களே விட்டு பழகி போய்விட்ட மனிதன் ஆகாத விஷயங்களை விடுகின்ற அந்த பயிற்சி அவனுக்கு வந்துவிடும். எனவேதான் நோன்பு பிடி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி அப்படி பிடித்தாக்க என்னை பற்றி அச்சம் உண்டாகும், என்னை பற்றிய பயம் உண்டாகும். எனவே இவைகளை விடுவதில் தான் அச்சம் என்பதை ஏற்படுகிறது, செய்வதால் ஏற்படுவதில்லை, விடுவதால் தான் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுக்கு நாம செய்கின்ற செயல்களிலே பாவமான காரியங்களை விட்டுவிட்டாலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவத்தை விட்டுவிட்டாலே நீ வணக்கசாலி, நீ வணங்க வேண்டும் என்பதே இல்லை. எல்லா பாவத்தையும் விட்டுவிட்டு நீ வணக்கசாலி ஆகிவிடுவாய் என்று சொன்னால், ஒரு மனிதத்திலிருந்து பாவங்கள் விடுபட்டு போய்விட்டால் வணக்கம் என்பது அவன் தானாக வந்துவிடும். அவன் சிரமப்பட வேண்டியதில்லை. வணக்கத்தின் மீது அவனுக்கு இன்பம் ஏற்பட்டுவிடும், வணக்கத்தின் மீது ஆசை உண்டாகிவிடும். பாவமான காரியத்திலே இருக்குகின்ற வரையிலும் வணக்கத்தின் மீது அவனுக்கு நாட்டம் ஏற்படாது. எனவேதான் அல்லாஹ் இங்கே நோன்பின் மூலமாக பல காரியங்களை விட சொல்லி அவன் வணக்கசாலியாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, பாவமான செயல்களை விடுவதால் என்ன ஏற்படும் என்று சொன்னால் எல்லாமே கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே பல விஷயங்களை சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய அச்சம் வந்துவிட்டது என்று சொன்னால் உங்களது வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள். அல்லாஹ் அறியாத புறத்திலிருந்து உங்களுக்கு ரிசுக்கை வழங்குவான். எங்கிருந்து வருகிறது என்று உங்களுக்கு தெரியாது, அவ்வளவு வளம் உங்களுக்கு வந்து சேர்ந்து ஒரு நிறை அச்சம் வந்துவிட்டால் அது வராத வரைக்கும் ஒன்றும் கிடைக்காது, அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனால் இறையச்சம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வந்துவிடுமானால் அல்லாஹ்வுடைய அருள் அவன் மீது இறங்கிவிடும், உலகத்துடைய தேவைகள் அவனுக்கு பூர்த்தி ஆகிவிடும். சைதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். கிணற்றிலே அவருடைய சகோதரர்கள் கொண்டு போய் போட்டு விட்டார்கள், அங்கிருந்து அடிமையாக விற்கப்பட்டார்கள். சந்தையிலே கொண்டு வந்து அடிமையாக விற்கப்பட்டு ஒரு அரசரிடத்தை அடிமையாக வந்து சேர்ந்தார்கள். அதற்கு பிறகு அவருடைய அரசருடைய மனைவியினுடைய ஒரு ஆசையின் காரணமாக யாருமே பார்க்க முடியாத இடத்திற்கு, எந்த மனிதர்களுடைய பார்வையும் படாத அளவுக்கு அவர்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு தன்னுடைய இச்சைக்கு கட்டுப்படும்படி சொன்ன போது இறையச்சம் ஒன்றே அவர்களுக்கு அடிப்படையாக இருந்த காரணத்தினால் அந்த பெண்ணிடத்திலிருந்து விடுபட்டு வந்தார்கள். அல்லாஹ் தஆலாவுக்கு கொடுத்த சன்மானம் என்ன தெரியுமா? அந்த நாட்டையே கொடுத்தான், மிஸ்ர தேசத்தை அவருடைய கையிலே கொடுத்தான். ஒரு தவறான செயலிருந்து தன்னை விடுவித்த காரணத்திற்காக, ஒரு பாவமான செயலிலிருந்து அல்லாஹ்வுடைய பயத்தால்
விலகிய காரணத்திற்காக சிறைவாசம் அனுபவித்த ஒருவருக்கு, அடிமையாக இருந்த ஒருவருக்கு அல்லாஹ் ஒரு நாட்டை ஆட்சி புரிகின்ற அந்த நிலையை கொடுத்தானே, அவர்களுக்கு மட்டுமல்ல உலகத்திலே யாரெல்லாம் அப்படி இறையச்சத்தோடு நடக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த சன்மானம் கிடைக்கும். அல்லாமா இப்னு சீனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொல்வதிலே மிகப்பெரிய தலையாய நிலையிலே உள்ளவர்கள், அந்தஸ்திலே உள்ளவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சேர்ந்தவர்களிலே சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு கனவுக்கு விளக்கம் சொல்வதிலே அவ்வளவு தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்கள் சொன்ன விளக்கங்கள் நூல் வடிவத்தில் இன்றைக்கும் கையிலே கிடைக்கின்றன. இப்னு சீனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதர், ஆனால் ஒரு இபாதத்தான் ஆள். ஒரு ஜவுளி கடையில வேலை செய்து கொண்டிருந்தார்கள். பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருப்பார்கள். நல்ல கட்டு மஸ்தான உடல், நல்ல அழகான தோற்றம். ஒரு பெண்மணி அடிக்கடி அந்த கடைக்கு வருவாள். இவரின் ஒரு கண் வைத்துக் கொண்டே இருந்தார். அவருடைய நாளுக்கு நாளுடைய எண்ணங்களும் ஆசைகளும் அதிகமாகி ஒரு நாள் அவர் ஒரு திட்டமிட்டால், இந்த கடையில போய் சில பொருட்களை வாங்கி, தூக்க முடியாத அளவுக்கு பொருட்களை வாங்கிவிட்டு இந்த வாலிபரை தூக்கி கொண்டு வர சொல்ல வேண்டும் என்று சொல்லி அது போல கடைக்கு போனால், அவளால் சுமக்க முடியாத அளவுக்கு நிறைய துணிமணிகளை வாங்கி கொண்டால், வாங்கி கொண்ட பிறகு வெளியிலே வந்தால் அது தூக்க முடியவில்லை. கடை முதலாளியிடத்திலே சொன்னார், இதோ இந்த வாலிபரை கொஞ்சம் அனுப்புங்கள், இவருடைய என்னுடைய வீடு வரையிலும் இதை கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்று சொன்னார். அவரும் சரி, இதை கொண்டு வீட்டு வரை கொடுத்துடுவா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். வீட்டுக்குள்ளே நுழைந்தார். அந்த மூட்டையை ஒரு இடத்துல இறக்கி வைத்த உடனே அந்த பெண்மணி கதையை தாளிட்டு விட்டார். தாளிட்டு விட்டு தன்னுடைய இச்சைக்கு இணங்கும்படி அவரை வற்புறுத்தினார், கட்டாயப்படுத்தினார். இறையச்சமுள்ள மனிதர் எப்படியாவது அந்த பெண்ணிடத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி செய்தார். ஆனால் அந்த பெண் விடாப்பிடியாக இருந்தார். எந்த பக்கம் ஓடினாலும் அவர் விடவில்லை. கடைசியிலே என்ன செய்தார் என்று சொன்னால், எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லாம இருக்கு, நான் போய் கொஞ்சம் பாத்ரூம் அங்க இருக்கு காட்டுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பெண்மணி அந்த பாத்ரூம் இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்தால், அந்த காலத்துல நம்ம பிளட் ஹவுஸ் மாதிரி கிடையாது, நம்ம கழிவை என்ன செய்வது, ஒரு பாத்திரத்தில அல்லது ஒரு கூடையில கழித்து விடுவார்கள். அது மேல ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும், அதில் உட்கார்ந்து கழித்து விடுவார்கள். அதை பகல் நேரங்களிலே அதற்குரிய நபர்கள் வந்து எடுத்து விட்டு கொண்டு போய் கொட்டி விடுவார்கள். அந்த இடத்திற்கு போனார். அங்க இருக்கிற அந்த நஜீசை எல்லாம் எடுத்து தன்னுடைய மேனியிலே பூசிக்கொண்டார். மேனியிலே முழுவதும் பூசிக்கொண்டு வீட்டுக்குள்ளே நுழைந்த போது நாற்றம் தாங்க முடியவில்லை. அந்த பெண்மணி என்ன செய்தாள் என்று சொன்னால், கதவை திறந்து விட்டு போ, வெளியே ஓடு ஓடு என்று துரத்தி விட்டாள். அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான் என்ற எண்ணத்தோடு நேராக ஒரு குளத்துக்கு வந்தார். சுத்தமாக குளித்தார். குளித்து விட்டு அங்கிருந்து அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும், ஒரு பெரிய பாவத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு அந்த பள்ளிவாசலுக்கு வந்தார். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் இரண்டு ரக்காத்து தொழுது விட்டு திரும்ப கடைக்கு போய்விட்டார். அன்று இரவு உறக்கத்திலே அவர் ஒரு கனவு காணுகிறார். அந்த கனவில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்னு சீரீன் அவர்களுக்கு முன்னால் தோன்றி, தாங்கள் போட்டிருந்த மேலே போட்டிருந்த அந்த போர்வையை எடுத்து இப்னு சீரீனுக்கு போர்த்தி விட்டு அவரை வாழ்த்துகிறார்கள். என்னை போலவே ஒரு பெண்ணிடத்தில் இருந்து நீ உன்னை பாதுகாத்துக் கொண்டமைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நான் உனக்காக துஆ செய்கிறேன். எனக்கு எந்த ஞானத்தை தந்தானோ அதே ஞானத்தை அல்லாஹ் உனக்கும் தரட்டும் என்பதாக வாழ்த்தினார்கள். அன்றிலிருந்து மிகப்பெரிய அளவிலே கனவுகளுக்கு விளக்கம் சொல்லுகிற அந்த கலை அவர்களுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது. பெரும்பெரும் இமாம்களான இமாம் ஷாபி ரஹமத்துல்லா, இமாம் ஆவூத் அஹமது ரஹமத்துல்லா போன்றவர்கள் எல்லாம் தாங்கள் கண்ட கனவுக்கு பிரிசீரிய நிலத்திலே சென்று விளக்கம் கேட்கக்கூடிய அளவுக்கு பெரிய மாமேதையானார். அல்லாஹ் தஆலா இன்று வரையிலும், இன்று மட்டுமல்ல கியாமத்து நாள் வரையிலும் அவருடைய பெயரை மங்காத அளவுக்கு புகழ செய்து விட்டான். அதுக்கு காரணம் அந்த ஒரு செயல், அந்த ஒரு தவறான செயல் இறை அச்சத்தோடு அதிலிருந்து விலகிக் கொண்ட காரணத்தினால் அவ்வளவு பெரிய அந்தஸ்து அவர்களுக்கு கிடைத்தது. இதுபோலத்தான் உலகத்திலே வாழ்கிற அத்தனை மக்களும் இறை அச்சத்தின் மூலமாக பாவங்களை விடுகிற போது அல்லாஹு தஆலா அதன் மூலம் இந்த உலகத்திலும் மிகப்பெரும் சன்மானத்தை மறுமையிலும் வழங்க இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், அத்தியத்து சாதியரெல்லாம் சொல்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யப்ருல் அப்து அய் யகூன மினல் முத்தகீன, ஒரு மனிதன் இறையச்சமுடையவன் என்ற அளவுக்கு வர முடியாது. எதுவரையிலும் என்று சொன்னால் தவறான விஷயமாக இல்லாதவற்றை கூட தவறாக இருக்குமோ என்று எண்ணி அதிலிருந்து விலகிக் கொள்கிறானே, இந்த நிலை வருகின்றவரிலும் அவன் இறையச்சமுடையவனாக மாற முடியாது. தவறான விஷயமே அல்ல, ஆனால் இதை செய்தால் தப்பு வந்து விடுமோ, இறை கோபத்திற்கு ஆளாகி விடுவோமோ என்ற உணர்வு வருகின்ற வரையிலும் அவன் இறை வச்ச முடிவனால் ஆக முடியாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நம்ம என்ன செய்யற, நம்ம செய்யற தவறுகளுக்கெல்லாம் ஏதாவது காரணத்தை சொல்லிடுறோம். அவரு ஆஜியார் அஜி செய்துட்டு வந்திருக்காரு, அவர் வீட்டிலேயே இப்படிதான் நடக்குது, இவரு தொழிலாளி இவர் வீட்டிலேயே இப்படிதான் நடக்குது, அவர் அவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்காரு அவரு வீட்டிலேயே அப்படிதான் நடக்குது, காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது அல்ல, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிலையை தான் சீர்திருத்தி பார்க்க வேண்டும், மற்றவர்களை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எப்படி இருக்கிறோம், நிலை எப்படி இருக்கிறது, நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பதை சீர்திருத்தி பார்க்கிற போதுதான் நாம் இங்கே மிகப்பெரிய அந்தஸ்தை பெற முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு, ஆயிஷா இய்யாக்கி முஹக்கிராத்தி துனூபி ஃபைன்னலஹா மினல்லாஹி தாலிபா, ஆயிஷாவே சிறு தவறுகள் தானே என்று கூட நீ அசால்ட்டாக இருந்து விடாதே, அசட்டையாக இருந்து விடாதே, சிறு தவறுகளும் கூட அல்லாஹ்விடத்திலே தேடப்படக்கூடியதாக இருக்கிறது, விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. பாவங்களில சிறுபாவம் பெரும்பாவம் என்று இருக்கிறது, சிறுபாவங்கள் என்றுதானே என்று சொல்லி நாம் அதை கேவலமாக கருதிவிடக்கூடாது. சிறு சிறு துகள்கள் தான் அவ்வளவு பெரிய அசைக்க முடியாத மலைகளாக உருவெடுத்திருக்கின்றன இல்லையா. மலைகளில் சார்ந்திருப்பவர்கள் அத்தனையுமே சிறு துகள்கள் தான், அது எதாவது அசைக்க முடிகிறதா, அதுபோலதான் நமது பாவங்களும் சிறு பாவங்களும் மறுமையில மலைகளை போன்று இருக்கும், அதை கரைக்க முடியாது, உடைக்க முடியாது, அது மிகப்பெரிய அளவிலே நம்மை நஷ்டத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். எனவேதான் இந்த நிலை இந்த உணர்வு ஒரு மனிதனுக்கு வருகின்ற வரையிலும் அவன் நிறைவேற்ற முடிவனாக ஆக மாட்டான். எனவே சிறுபாவம் பெரும்பாவம் அத்தனையுமே விட்டு விலகி தன்னை முழுமையாக பயிற்சி எடுத்துக் கொள்வதற்குத்தான் அல்லாஹ் இந்த நோன்பை நமக்கு வழங்கியிருக்கிறான் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நோன்பு பிடிக்க வேண்டும், அந்த நோன்பின் மூலம் இந்த பயனை நாம் பெற வேண்டும். வல்லரசன் எந்த நோக்கத்திற்காக நமக்கு நோன்பை கடமையாக்கினானோ அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்மை உலகத்திலே வாழுகிற போது இறைவனுக்கு மாறு செய்கின்ற கூட்டத்தை இவனை காப்பாற்றி அவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய சமூகத்தாரில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்துள்ளவானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல் ரஹ்மான்.